அனைத்து சமயத்து மெய் பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, உண்மை பொருள் இயேசுவே.
வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும் என்று எத்தனை ஆவலோடு தாவீது கூறுகிறார், அதுபோல நீங்களும் அத்தகு ஆவலோடு இந்த காலை வேளையில் காத்திருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். உங்கள் வாஞ்சை வீண் போகாது, நிச்சயம் கர்த்தர் உங்களோடு பேசுவார்.
கிறிஸ்துக்குள் பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் யாத்ராமம் 11 அதிகாரத்தை சிந்திக்கப் போகிறோம். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து மக்களிடத்திலே வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வாங்கப் போகிறார்கள். மட்டுமல்ல, எகிப்தின் எல்லா தலையீட்டுகளும் மரணமடையப் போகிறது என்ற எச்சரிப்பு இந்த அதிகாரத்திலேதான் கொடுக்கப்படுகிறது. பார்வோனோடு போட்டியிட்டதின் கடைசி அதிகாரம் இது. எகிப்தின் மேலே வந்த இறுதி நியாய தீர்ப்பு எல்லா தலைப்பிள்ளைகளும் மறிக்கப் போகிறது. இதன் பின்னரே இஸ்ரவேல் ஜனங்கள் கழுத்திலிருந்த அடிமைத்தனத்தின் நுகம் முறிக்கப்படுகிறது. இவ்வளவு அனுபவங்களையும் பெற்ற பார்வோன் இனி தேவனோடு கூட போட்டியிடுவது வீணானது என்பதை கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். தேவன் நீடிய பொறுமை உள்ளவராகவும் மன்னிக்கிறவராகவும் இருக்கிறார். என்றாலும் இஸ்ரேல் ஜனங்கள் இப்பொழுது எகிப்தை விட்டு புறப்பட்டு போக வேண்டிய காலம் வந்துவிட்டது என்பதை பார்வோனை புரிந்து கொள்ள செய்கிறார். பார்வோன் தேவனோடு போட்டியிட்ட பொழுது எகிப்து மக்கள் எல்லாருமே பார்வோனின் பக்கம்தான் இருந்தார்கள். எனவே இறுதியாக ஒரு பெரிய அடி அடித்து தான் யார் என்பதை தேவனவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். கவனியுங்கள், யாத்ராமம் 11:1-3.
அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இன்னும் ஒரு வாதையை பார்வோன் மேலும் எகிப்தின் மேலும் வரப்பண்ணுவேன். அதற்கு பின் அவன் உங்களை இவ்விடத்திலிருந்து போக விடுவான். சமூலமாய் உங்களை போக விடுவதுமல்லாமல் உங்களை இவ்விடத்திலிருந்து துரத்தியும் விடுவான். இப்பொழுது ஒவ்வொருவனும் அவனவன் அயலானிடத்திலும் ஒவ்வொருத்தியும் அவளவள் அயலாளிடத்திலும் வெள்ளியுடைமைகளையும் பொன் உடைமைகளையும் கேட்கும்படி ஜனங்களுக்கு சொல் என்றார். அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாயிருந்தான்.
2 இறுதியிலே கேட்கும்படி ஜனங்களுக்கு சொல் என்று கூறப்பட்டிருக்கிறது. அவர்கள் எத்தனையோ ஆண்டுகளாக வேலை செய்த தங்கள் ஊதியத்தின் பாக்கியை கேட்டு வாங்கும்படியாகவே சொல்கிறார். இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைகளாக எத்தனையோ ஆண்டுகளாக பணி செய்தார்கள். ஆனால் அவர்கள் செய்த வேலைக்கு கூலி கொடுக்கப்படவில்லை. இப்பொழுது அவர்கள் தங்கள் பணத்தை பெற்றுக் கொள்ளப் போகிறார்கள். தங்கள் அண்டை அயலகத்தாருடைய வீடுகளிலே போய் தங்களுடைய சம்பளத்தை அவர்கள் வாங்கப் போகிறார்கள். நீங்கள் கவனித்தீர்களா? கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களிலே தயவு கிடைக்கும்படியாய் செய்தார். எனவே அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நியாயமான தொகையை அவர்கள் சந்தோஷத்தோடு கொடுத்து விடுகிறார்கள். பாருங்கள், யாத்ராமம் 11:4-10.
அப்பொழுது மோசே, கர்த்தர் நடுராத்திரியிலே நான் எகிப்தின் மத்தியில் புறப்பட்டு போவேன். அப்பொழுது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் எந்திரம் அரைக்கும் அடிமை பெண்ணுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருக்கிற முதற் பேர் அனைத்தும் மிருக ஜீவன்களின் தலையீட்டு அனைத்தும் சாகும் என்று உரைக்கிறார் என்று சொன்னதுமன்றி, அதனால் எகிப்து தேசம் எங்கும் முன்னும் பின்னும் ஒரு காலம் உண்டாகாத பெரிய கூக்குரல் உண்டாகும். ஆனாலும் கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரர் அனைவருக்குள்ளும் மனிதர் மேல் மிருக ஜீவன்கள் வரைக்கும் ஒரு நாயாகிலும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவருக்குள்ளும் மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் வரைக்கும் ஒரு நாயாகிலும் தன் நாவை அசைப்பதில்லை. அப்பொழுது உம்முடைய ஊழியக்காரராகிய இவர்கள் எல்லோரும் என்னிடத்தில் வந்து பணிந்து, நீயும் உன்னை பின்பற்றுகிறவர்கள் யாவரும் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுவார்கள். அதின் பின் புறப்படுவேன் என்று சொல்லி உக்கிரமான கோபத்தோடே பார்வோனை விட்டு புறப்பட்டான். கர்த்தர் மோசேயை நோக்கி, எகிப்து தேசத்தில் என் அற்புதங்கள் அநேகமாகும்படிக்கு பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான் என்று சொல்லியிருந்தார். மோசேயும் ஆரோனும் இந்த அற்புதங்களை எல்லாம் பார்வோனுக்கு முன்பாக செய்தார்கள். கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினதினால் அவன் இஸ்ரவேல் புத்திரரை தன் தேசத்திலிருந்து போகவிடவில்லை.
கவனித்தீர்களா, அங்கே என்ன நடைபெறுகிறது? தேவன் தொடர்ந்து பார்வோனையும் எகிப்து தேசத்தையும் வாதிக்கிறார். எகிப்து தேசத்திலே குடும்பத்திலே மனுக்குலத்திலும் சரி மிருக ஜீவன்களிலும் சரி தலையீட்டு அனைத்தும் எகிப்திய தெய்வங்களுக்காக நேர்ந்து விடப்பட்டிருந்தது. இப்பொழுது கர்த்தர் அவை எல்லாவற்றையும் அழிக்கப் போகிறார். அது மட்டுமல்ல, இஸ்ரவேல் மக்களுக்கும் எகிப்து மக்களுக்கும் உள்ள வேறுபாட்டையும் அவர்களுக்கு காண்பிக்கப் போகிறார். எகிப்து தேசத்தின் மேலும் கோசேன் தேசத்தின் மேலும் கடந்து போக போகிற மரண தூதனிலே அந்த வித்தியாசம் இல்லை. ஒன்று எபிரேய குலம், மற்றொன்று புறஜாதியான மக்கள் என்பதனாலேயும் இந்த வித்தியாசம் ஏற்படப் போவதில்லை. அந்த வித்தியாசமானது வீட்டு நிலைக்கால்களிலே பூசப்பட்டிருக்கிற இரத்தத்தை அடிப்படையாக கொண்டதாகும். யார் யார் வீட்டு வாசல் நிலையிலே இரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டை மரணதூதன் கடந்து சென்று விடுவான். பஸ்கா பண்டிகை என்னும் இந்த நாள்தான் யூத வரலாற்றிலே மிக பழமையான சமயம் தொடர்பான விடுமுறை நாளாகும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கக்கூடிய ஒரு சிறந்த அடையாளமும் இந்த பஸ்கா தான். இப்பொழுது நாம் யாத்ராமும் 12 கடந்து செல்கிறோம். பஸ்கா விருந்தானது தேவன் இஸ்ரேல் ஜனங்களை விடுதலை செய்வதின் நினைவு கூறுதலாகவும், யெகோவா இந்த இஸ்ரவேல் மக்களை தன் ஜனங்கள் என்று அழைத்துக் கொள்ளும் ஒரு நிகழ்ச்சியின் ஞாபகமாகவும் நியமிக்கப்பட்டது. தேவனோடு கூட புதிய ஒரு உறவிலே புதிய ஒரு தேசமாக உருவெடுக்கும் பண்டிகையே இந்த பஸ்கா பண்டிகை. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே, சகோதரியே, யாத்ராமம் 12 இந்த புத்தகத்திலேயே மிகவும் முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கிறது. இந்த அதிகாரத்திலே பஸ்கா பண்டிகையை எப்படி ஆசரிக்க வேண்டும் என்பதை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 5 அதிகாரம் 7 வசனத்திலேயும் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லும்பொழுது அந்த வசனத்தின் கடைசி பகுதியை பாருங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. எனவே இயேசு கிறிஸ்துவை முதல் முறையாக மிக தெளிவாக பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும் இடம் இந்த யாத்ராமும் 12 அதிகாரம்தான். 1-2 வசனங்களையும் இப்பொழுது வாசிக்க கேட்போம்.
கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் 1 மாதமாயிருப்பதாக.
அருமையானவர்களே, ஞாபகம் இருக்கிறதா? நாம் யாத்ராமத்தை கற்றுக்கொள்ள துவங்கிய பொழுது எத்தனை பிரிவாய் இது பிரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து சிந்தித்தோம். இப்பொழுது யாத்ராமத்தின் 2 பெரும் பிரிவிற்குள்ளே கடந்து செல்கிறோம். முதல் பகுதியிலே, முதல் 16 அதிகாரங்களிலே மோசேயை குறித்து, அதாவது விடுதலை வீரராகிய மோசேயை குறித்து குறிப்பாக நாம் பார்த்தோம். யாத்ராமம் 12-14 அதிகாரங்கள் வரை இஸ்ரவேல் ஜனங்களின் விடுதலையை குறித்து பார்க்கிறோம். முதலாவதாக விடுதலை வீரர், இப்பொழுது உண்மையான விடுதலை. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் அவர்கள் பெற்ற விடுதலை மோசேயினால் உண்டானதல்ல. விடுதலையானது முதலாவதாக இரத்தத்தினாலே உண்டானது. தலையீட்டுகள் எல்லாம் மறித்த பொழுது பஸ்கா விருந்து அனுசரிக்கப்பட்டது. தொடர்ந்து 13-14 அதிகாரங்களிலே செங்கடலை தாண்டி இஸ்ரவேல் ஜனங்கள் சென்றதும் பின்பற்றி வந்த எகிப்திய படைகள் மூழ்கி போனதையும் குறித்து வாசிக்கிறோம். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை இரத்தத்தினாலும் தம்முடைய வல்லமையினாலும் விடுதலை செய்தார். இன்றும் என்னுடைய உங்களுடைய விடுதலையும் மீட்பும் கூட இரத்தத்தினாலும் வல்லமையினாலுமே உண்டாகிறதாயிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்திலே சிந்தின இரத்தத்தினாலே நம்முடைய பாவத்திற்கான விலை கிரயத்தை செலுத்தி தீர்த்தார். நம்முடைய பாவமான இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை நாம் பெற்றுக் கொள்வதனாலே அவருடைய பிள்ளைகளாய் நாம் வாழ்கிறோம். சகரியா 4 அதிகாரம் 6 வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய மீட்பானதும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக செய்து முடித்ததினாலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே செய்வதனாலும் உண்டாகிறது. யாத்ராமம் 12 அதிகாரம் 1-2 வசனங்களிலே புதிய ஒரு தேசம் பிறப்பதை குறித்து பார்க்கிறோம். எகிப்திற்குள்ளே இஸ்ரவேல் கடந்து சென்றபொழுது ஒரு குடும்பமாக இருந்தது. அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தபொழுது ஒரு தேசமாக அவர்கள் வெளியே வருகிறார்கள். இங்கே நாம் குறிப்பாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்னவென்றால், தேவன் குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். இப்படி பல குடும்பங்கள் சேர்ந்து இணைக்கப்படுகிறதே ஒரு தேசமாக உருவெடுக்கிறது. ஞாபகம் இருக்கிறதா? பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டிய வைக்கோலை கொடுக்காமலேயே செங்கல்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி கட்டளை கொடுத்தான். அடிமைத்தனத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த காலங்களிலெல்லாம் தேவன் இஸ்ரவேல் என்னும் ஒரு தேசத்தை கட்டுவதற்காக குடும்பங்கள் என்று செங்கலை செய்து கொண்டிருந்தார். மட்டுமல்ல, குடும்பங்களை சிறப்பாய் கட்டுவதற்காக தனி மனிதர்களாகிய வைக்கோலையும் கர்த்தரே உருவாக்கிக் கொண்டிருந்தார். ஒரு பழமொழி இவ்விதமாக சொல்கிறது, ஒரு தேசத்தில் உள்ள குடும்பங்களை விட அந்த தேசமானது உறுதியானதில்லை என்கிறார்கள். குடும்பமே உறுதியானது. இப்பொழுது இஸ்ரவேல் ஒரு தேசமாக உருவெடுக்கிறது. சரி, யாத்ராமம் 12 அதிகாரம் 3 வசனத்தை பாருங்கள்.
நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10 தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள்.
இந்த குறிப்பிட்ட வசனத்திலே 2 முக்கியமான குறிப்புகளை நாம் கவனிக்க வேண்டும். 1 இரத்தம், மற்றும் 1 குடும்பம். இஸ்ரவேல் மக்கள் இப்பொழுது ஒரு தேசமாக உருவெடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை விடுதலை செய்யப் போகிறார். ஆனால் அவர் குடும்பம் குடும்பமாக, குடும்பத்தில் உள்ள தனி நபர்கள் மூலமாகவே அதை செய்யப் போகிறார். அதெப்படி? ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆட்டுக்குட்டி எதை குறித்து நமக்கு சொல்கிறது? அவர்கள் வீட்டு நிலைக்கால்களிலே பூசப்பட வேண்டிய இரத்தத்தை குறித்து சொல்கிறது. சரி, 4 வசனம் பாருங்கள்.
ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பெயர்களாய் இராமற் போனால், அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் லக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிப்புக்கு தக்கதாக லக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும்.
இங்கே நாம் கவனிக்க வேண்டியது, ஒரு ஆட்டுக்குட்டி போதவில்லை என்றால் என்ன செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்படவில்லை. அப்படி நடைபெறாது. ஏனென்றால் ஒரு ஆட்டுக்குட்டி போதுமானது. ஒருவேளை அந்த ஒரு குடும்பத்திலே உள்ளவர்களுக்கு ஒரு குட்டி அதிகமானதாய் காணப்படும் என்றால் அயல் வீட்டுக்காரர்களையும் அழைத்துக் கொள்ள வேண்டும். அருமையான சகோதரனை சகோதரியே, நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள ஒவ்வொரு தனிநபரை குறித்தும் கரிசனை உள்ளவராய் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். ஒவ்வொரு குடும்பமும் ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு கணவனும் மனைவியும் குழந்தைகள் இல்லாதவர்களாய் இருப்பார்கள் என்றால், அல்லது ஏற்கனவே திருமணமாகி பிள்ளைகள் எல்லாம் கடந்து சென்ற பிறகு கணவனும் மனைவியுமாய் மட்டும் இருக்கிற குடும்பமாய் இருக்கும் என்றால், அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற மற்றொரு குடும்பத்தையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் இந்த ஆட்டுக்குட்டியில் ஒரு பங்கு கொடுக்கப்பட வேண்டும். இந்த பஸ்கா விருந்தானது ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்திலே கொண்டாட வேண்டிய ஒன்று. இது ஒரு தேசத்திற்கான மீட்பு. இருந்தாலும் குடும்பத்தை மையமாக கொண்டு இது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவராலும் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒவ்வொருவரும் இதை பெற்றுக் கொள்ள வேண்டும். எனவே பஸ்கா என்பது ஒரு குடும்பம் தொடர்பானது. ஒவ்வொரு தனி மனிதனுடைய ரட்சிப்பை குறித்தும் கர்த்தர் மனதிலே வைத்தவராக இது எல்லாவற்றையும் செய்கிறார். எந்த ஒரு தனி மனிதனும் ஒரு குறிப்பிட்ட தேசத்தின் அங்கமாய் இருப்பதனாலோ ஒரு குடும்பத்தின் அங்கமாய் இருப்பதனாலோ அவன் ரட்சிக்கப்பட போகிறதில்லை. உதாரணமாக பிலிப்பி பட்டணத்திலே இருந்த சிறைச்சாலைக்காரனுடைய குடும்பத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 16 அதிகாரத்திலே அந்த குடும்பத்தின் ரட்சிப்பை குறித்து நாம் வாசிக்கிறோம். அந்த சிறை அதிகாரி விசுவாசித்ததினாலே அவனுடைய குடும்பம் ரட்சிக்கப்படவில்லை. அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு தனி நபர்களும் ஆட்டுக்குட்டியோடு ஒரு தனிப்பட்ட தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டார்கள். இங்கேயும் அந்த ஆட்டுக்குட்டியின் கொஞ்சம் கொஞ்சம் பகுதிகளை ஒவ்வொருவரும் தனித்தனியாக எடுத்துக் கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறார்கள். அதாவது ஒவ்வொரு தனிநபரும் தங்கள் சொந்த விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று அப்போஸ்தலர் 16:31 வாசிக்கிறோம். இவ்வாறு கூறுவதனாலே நீங்கள் விசுவாசித்தால் உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று எண்ணிவிடக்கூடாது. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருமே இந்த விசுவாசத்திற்குள்ளே கடந்து வர வேண்டும். அப்பொழுதுதான் எல்லாரும் ரட்சிக்கப்பட முடியும். இந்த பஸ்காவிலேயும் ஒரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு தனிநபரும் பங்கு பெற வேண்டும். அப்பொழுதுதான் ஆபத்து அவர்களுக்கு வராதபடி பாதுகாவலிலே அவர்கள் கடந்து வருகிறவர்களாய் இருப்பார்கள். அப்பொழுதுதான் வாசலிலே பூசப்பட்டிருக்கிற இரத்தத்தின் பாதுகாவல் அவர்களுக்கும் சொந்தமாகும். சரி, இப்பொழுது எகிப்து தேசத்தின் மேலே இறுதியான வாதை வரப்போகிறது. கடந்த 3 வாதைகள் வந்தபொழுதும் இஸ்ரவேல் ஜனங்கள் அதிலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் நியாய தீர்ப்பிலிருந்து காக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் இன்னமும் மீட்கப்படவில்லை. இப்பொழுது அவர்கள் மீட்கப்பட வேண்டும். இரத்தத்தின் மேலே தங்கள் விசுவாசத்தை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும். பாருங்கள், யாத்ராமும் 12:5-6.
அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14 வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து.
இந்த குறிப்பிட்ட வேத பகுதி மிகவும் ஆர்வம் தரக்கூடிய ஒன்றாயிருக்கிறது. ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை உடையதாயிருந்தது. அந்த மாலை வேளையிலே ஆயிரக்கணக்கான ஆட்டுக்குட்டிகள் கொல்லப்பட்டது. 6 வசனத்தின் இறுதியிலே பார்க்கும்பொழுது சாயங்காலத்தில் அதை அடித்து என்று வாசிக்கிறோம். தேவனாய் கர்த்தர் இந்த எல்லா ஆட்டுக்குட்டிகளையும் பார்க்கும்பொழுது ஒரே ஒரு தேவ ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்துவை தான் நினைவு கூர்ந்தார். எனக்காகவும் உங்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்குள்ளே முதல் முறையாக வந்து உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கும் தேவாட்டுக்குட்டியாக மறிக்கப் போவதை முன்னறிவிக்கும் சம்பவமாய் அந்த பஸ்கா இருக்கிறது. சரி, வசனம் 7 பாருங்கள்.
அதின் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து.
இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்து வீட்டின் வெளிப்பக்கத்திலே நிலைக்கால்களிலே தெளிக்க வேண்டும். இந்த ரத்தத்தை காணும் மரண தூதன் அந்த வீட்டை கடந்து சென்று விடுவான். இந்த வேத பகுதியை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுதும் அநேக முறை விசுவாசிகள் கேட்கிற கேள்விக்கான விடை இங்கே இருக்கிறது என்று சொல்லலாம். இயேசு கிறிஸ்து நடுவானிலை வந்து விசுவாசிகளை எடுத்துக் கொள்ளும் பொழுது அந்த குடும்பத்தில் உள்ள சிறு குழந்தைகளுக்கு என்னாகும்? தகப்பனும் தாயும் விசுவாசிகளாயிருந்து அவர்கள் இயேசுவோடு கூட எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது சிறிய பாலகர்களை சிறிய குழந்தைகளை விட்டுவிட்டா செல்வார்கள்? இல்லை பிரியமானவர்களே, இந்த அதிகாரத்தை நாம் பார்க்கும்பொழுது சிறு குழந்தைகள் எல்லாரையும் தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். ஒருவேளை அந்த அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியின் கரியை அவர்களால் சாப்பிட முடியாதவர்களாயிருந்தாலும் அவர்கள் அத்தனை பேரும் மீட்கப்படுகிறார்கள். வீட்டின் உள்ளே அந்த குடும்பமானது பஸ்கா ஆட்டுக்குட்டியை புசித்துக் கொண்டிருக்கிறார்கள். விசுவாசத்தினாலே அவர்கள் கிறிஸ்துவோடு பங்கு பெறுகிறார்கள். அங்கு என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை சிறிய குழந்தைகள் புரிந்து கொள்கிறதில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே செல்லும் பொழுது அந்த சிறிய குழந்தைகள் எல்லாம் எகிப்திலே விட்டுவிடப்படவில்லை. அருமையானவர்களே, தானே சொந்தமாக பொறுப்படுத்திக் கொள்ளும் வயது வரும் வரைக்கும் குழந்தைகளையும் கர்த்தரே பொறுப்படுத்திக் கொள்கிறார். அந்த இரத்தமானது முழு குடும்பத்திற்கும் போதுமானதாயிருக்கிறது, முழு குடும்பத்தையும் மூடி பாதுகாக்கிறது. எனவே நடுவானத்திலே இயேசு கிறிஸ்து வரும்பொழுதும் சிறிய குழந்தைகளை அவர் விட்டுவிட்டு செல்லப் போகிறதில்லை. அதுபோலத்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே செல்லும் பொழுதும் சிறிய குழந்தைகள் எகிப்திலே விட்டுவிடப்படவில்லை. வசனம் 8 பாருங்கள்.
அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள்.
இந்த விருந்து தொடர்பான ஒவ்வொரு குறிப்புகளுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதிலே ஒரு செய்தி அடங்கியிருக்கிறது. இப்பொழுது நாம் வாசித்த இந்த வசனமானது குடும்பத்தின் ஐக்கியத்தை குறித்து பேசுகிறது. பஸ்கா பண்டிகையை அவர்கள் ஆசரிக்கும் பொழுது குடும்பமாக யாரும் சேர்ந்து அனுசரிக்க வேண்டும். அருமையானவர்களே, அன்று இரவிலே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சிறிய பிள்ளைகளை பார்வோனின் அரண்மனையிலேயும் இன்னும் சில பேரை விளையாட்டு மைதானத்திலேயும் வைத்து பஸ்காவை புசிக்கட்டும் என்று சொல்லவில்லை. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் குடும்பமாக அதை சேர்ந்து ஆசரிக்க எதிர்பார்க்கப்பட்டார்கள். இன்றைக்கு திருச்சபைகளிலே பல வேளைகளிலே நாம் சிறுவர்கள் வாலிபர்கள் என்று பிரித்து விடுகிறோம். ஆனால் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது குடும்பமாக யாவரும் சேர்ந்து ஆராதிப்பது சிறந்தது. ஊழியர் ஒருவர் தனது அனுபவத்தை குறித்து சொல்லும்பொழுது, தனது ஊழியத்தின் ஆரம்ப காலங்களிலே பற்பல கிராமங்களிலே போய் கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்கிறவராய் இருந்தார். அப்பொழுது குடும்பமாக மக்கள் உட்கார்ந்து வசனங்களை கேட்பார்கள். 6 மாதத்திற்கும் குறைவான குழந்தைகளை சில தாய்மார் கொண்டு வந்திருப்பார்கள். சில வேளைகளிலே அந்த பிள்ளைகள் அழும். இருந்தாலும் அந்த பிள்ளைகளுடைய சத்தத்திற்கு மேலாக இவர் பிரசங்கிக்க தன்னை பயிற்றுவித்துக் கொண்டேன் என்று சொல்கிறார். அப்படி செய்யும்பொழுது சிறிது நேரத்திலே அந்த குழந்தைகள் தூங்கிவிடும். உடனே அந்த தாய் குழந்தையை தூக்கிக் கொண்டு ஆலயத்தின் பின்பகுதியிலே ஒரு இடத்திலே போய் படுக்க வைத்து விடுவார்கள். பின்னர் முன்னாலே வந்து கணவனோடு அமர்ந்திருந்து மற்றும் சில பிள்ளைகளோடு சேர்ந்து வசனத்தை கேட்பார்கள். ஒருமுறை ஒரு ஆலயத்திற்கு ஒரு ஊழியர் செய்தி கொடுக்கும்படியாக வந்தார். செய்தியின் மத்தியிலே நான் அப்போஸ்தலனாய பரிசுத்த பவுலை விட சிறந்த ஒரு பேச்சாளர் என்று ஆரம்பித்தார். இதை கூறிவிட்டு சற்று அமைதியாக இருந்தார். ஏனென்றால் மக்கள் அவருடைய இருதயங்களிலே எப்படி அவர் சிறப்பான ஊழியராயிருக்க முடியும் என்ற கேள்விக்குள்ளே வருவதற்காக சில நொடிகள் கொடுத்தார். தொடர்ந்து அந்த செய்தியாளர் சொல்லும்பொழுது, நான் பரிசுத்த பவுலை விட எப்படி சிறந்த பேச்சாளர் என்று சொல்கிறேன் என்றால், அப்போஸ்தலனாய பரிசுத்த பவுல் நடு இரவு வரைக்கும் பிரசங்கித்தும் ஒரே ஒரு மனிதன் தான் தூங்கி விழுந்து போனான். ஆனால் நான் இப்பொழுது 30 நிமிடங்கள் கூட பேசவில்லை, அதற்குள்ளாக 10-12 பேர் தூங்கிவிட்டார்கள் என்று கூறினார். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட அடிப்படையின் பேரிலே சிறு குழந்தைகளை தூங்கச் செய்யும் அளவிற்கு பேசுகிற செய்தியாளர்கள் உண்டு. அவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். குழந்தைகள் செய்தி நேரங்களிலே நம்மோடு இருப்பது சிறந்தது. சரி, அந்த ஊழியர் ஊழியம் செய்த அந்த கிராமத்து சபைகள் எல்லாம் சிறந்த ஒழுங்குகளோடு செயல்படாவிட்டாலும் அங்கிருந்தும் அற்புதமான அநேக பரிசுத்தவான்களை கர்த்தர் எழுப்பினார். பெரிய பெரிய கூட்டங்களை விட சிறு சிறு குழுக்களிலே மக்கள் இணைந்து வசனத்தை கேட்பதும் ஆராதிப்பதும் சிறந்தது. அருமையான சகோதரனே சகோதரியே, தேவனுடைய திட்டமானது ஒரு குடும்பத்தை சார்ந்தது. குடும்பத்தை மையமாக கொண்டே கர்த்தர் காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஆனால் நாம் தான் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்திலிருந்து வழி விலகி செல்கிறவர்களாய் காணப்படுகிறோம். சரி, நாம் வாசித்த வசனத்திலே இந்த ஆட்டுக்குட்டியின் இறைச்சியானது நெருப்பிலே சுடப்பட்டும் புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் புசிக்கப்பட வேண்டும் என்று வாசித்தோம். புளிப்பு என்று சொல்லப்படுவது பாவத்தை குறிக்கிறதாயிருக்கிறது. புளிப்பில்லா அப்பம் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதாயிருக்கிறது. கசப்பான கீரைகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த கீரையை குறித்து சொல்லும்பொழுது அநேக விளக்கங்கள் இதற்கு கொடுக்கப்படுகிறது. இது எதை குறிக்கிறது என்றால், நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்னரும் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா அனுபவங்களும் இனிப்பானதாய் இருக்காது. எனவே மீட்பின் அனுபவத்திலும் கசப்பான காரியங்கள் இருக்கலாம், கசப்பான அனுபவங்கள் காணப்படலாம். சரி நேயர்களே, இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்வோம். தொடர்ந்து நாளைய நிகழ்ச்சியிலே நாம் மீண்டுமாக எத்திராகம் 12:9 முதல் சிந்திப்போம். இன்று நாம் கேட்ட வசனங்களை மனதிலே வைத்து ஆண்டவர் நம்மோடு எதை குறித்து பேசினாரோ அதற்கு நாம் கீழ்ப்படிவோமா? ஒரு தனி மனிதனின் ரட்சிப்பு என்பது தனி மனிதனின் விசுவாசம் சார்ந்ததே என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. தேவன் தனி நபர்களையும் குடும்பங்களையும் குறித்து அக்கறை உள்ளவராய் கருத்துள்ளவராய் இருக்கிறார். எனவே குடும்பமாய் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க நாம் திட்டமிட்டு செயல்படுவது சிறந்தது. மேலும் நாம் பார்த்த மற்றொரு சம்பவம் என்ன? சின்னஞ்சிறு பாலகர்களை குறித்து கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். தங்களுக்கு தாங்களே ஆத்தும வாழ்க்கையிலே பொறுப்பெடுக்க முடியாத குழந்தைகள் பெற்றோர் விசுவாசிகளாய் இருக்கும்பொழுது அவர்களோடு கூட கர்த்தரால் ஏற்றுக் கொள்ளப்படுகிறார்கள். மற்றொரு சத்தியத்தையும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலே ஊதியம் வாங்காமல் வேலை செய்தார்கள். ஆனால் ஒரு நாள் வந்தது, அவர்கள் செய்த பணிக்கான ஊதியத்தை கர்த்தர் கொடுத்தார். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கும் தாங்கள் செய்கிற பணிக்கத்தக்கதாக தங்களுக்கு ஊதியம் கொடுக்கப்படவில்லை என்று அநேகர் முறுமுறுக்கிறதை நாம் பார்க்கலாம். நீங்கள் ஒரு விசுவாசியாய் இருப்பீர்கள் என்றால், கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்த ஒரு சகோதரனாய் சகோதரியாய் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் அப்படி முறுமுறுக்க தேவையில்லை. நீங்கள் எவ்வளவு ஆண்டு காலம், எவ்வளவு கடினமாக, எவ்வளவு உண்மையோடு, எவ்வளவு பொறுமையோடு நீங்கள் வேலை செய்தீர்கள் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் யாருடைய கரத்தின் கீழே வேலை செய்கிறீர்களோ அவர்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம். அதற்கு ஏற்ற ஊதியத்தை அவர்கள் உங்களுக்கு கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் நிச்சயம் நீங்கள் பணி செய்ததற்கு ஏற்ற பலனை கர்த்தர் உங்களுக்கு தந்தருள்வார். ஆனபடினாலே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தருடைய கரத்திலே நீங்கள் அடங்கி இருங்கள். ஏற்ற நேரத்திலே அவரே உங்களை உயர்த்துவார், அவரே உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் கேட்ட உம்முடைய வசனங்களுக்காக நன்றி சொல்கிறோம் ஐயா. இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு எடுக்க நீர் சித்தம் கொண்டீர், நீரே தீர்மானம் செய்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் திட்டமிட்டதை செய்து முடிக்கிறவர். இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் இந்த மீட்பையும் பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் அவர்கள் ஒவ்வொருவரும் அனுபவிக்க வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிக்கிறோம். நிகழ்ச்சியை கேட்கிற யாராவது இயேசு கிறிஸ்துவோடு கூட தொடர்பற்றவர்களாய் காணப்படுவார்கள் என்றால், உண்மையாகவே தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை நிச்சயத்தை பெற்று கர்த்தருடைய பிள்ளைகளாய் என்றென்று வாழத்தக்கதாக நீரே அவர்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நீர் யார் யாருக்கு என்ன நன்மைகள், இரக்கங்கள், கிருபைகள் தேவையோ அதை நிறைவாய் தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் வளர்ந்தேற கிருபை செய்யும். பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தமடைய, வெற்றியின் மேலே வெற்றியை அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. உம்முடைய ஆவியானவராலே நீரேயங்களை பலப்படுத்தும். உம்முடைய வல்லமையினாலே நீரேயங்களை தாங்கும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-460-460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். யாத்திராகமும் 15:26. யாத்திராகமும் 15:26.